ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தன்முனைப்போடு செயல்பட்ட அயனுக்கும் மாலுக்கும் எட்டாத நிலையிலே பெருமான் இருக்கின்றாரோ அதுபோலவே தன்முனைப்போடு வினைகளை ஈட்டி வருகின்ற எல்லா உயிர்களுக்கும் எட்டாதவராக, அதே சமயம் அந்த உயிர்களின் அறிவினை விட்டு பிரியாதவராகவும் பெருமான் விளங்கி வருகின்றார். அறிவுக்கு அறிவாக பெருமான் இருக்கின்றார். அதே சமயம் எந்த உயிராலும் அறிய முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றார். அந்த அறிவுக்கறிவான நிலையினை அறிந்து கொள்ளுதல் என்பது நம்மால் முடியாது. அதைத்தான் திருச்செந்தூர் கந்தர்கள் என்பாவிலே குமரகுரு சுவாமிகள் தெரிவித்தருளினார். அறிவுக்கு அறிவாகி அவ்வறிவுக்கு ஏற்றா நெறியில் தெரிந்த நிலை என்று குறிப்பிட்டார். அறிவுக்கறிவாக விளங்குகின்றார். ஆனால் எந்த அறிவுக்கு அறிவாக விளங்குகின்றாரோ அந்த அறிவினாலே அறிய முடியாத அந்த அறிவுக்கு எட்டாத நிலையிலே இருக்கின்றார். அது நீர்நிழல் போல் இருக்கின்ற நிலை என்று சிவஞான போதம் கூறும். நீர்நிழல், நீரின் நிழல் அந்த நீருக்குள்ளே அடங்கி இருப்பது போல அறிவுக்கு அறிவான நிலையானது நீர்நிழல் போல எட்டாத நிலை. குருவாக எழுந்தது வரும்போதுதான் அதை அறிய முடியும். அதான் இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திழைப்பால் நல்லால் என்று சொல்லி அந்த உதாரணம் என்பவரே சொல்வார். அதுபோல தோணாது என்று குறிப்பிடுகின்றார். எந்த உயிருக்கும் தோன்றாமல் உலகோடு உயிரனைத்தும் வீணாகாது, உலகங்களும் உயிர்களும் பயனின்றி கழியாத வண்ணம் எள்ளுக்குள் எண்ணெய் என எங்கும் நிறைந்து அகலாது. எள் முழுக்க எண்ணெய் நிறைந்திருப்பது போல உயிர் உலகங்கள் அனைத்திலும் நிறைந்து அவற்றை விட்டு நீங்காது. அவ்வாறு விளங்குகின்ற பெருமான் என்ன திருவுள்ளம் பெற்றுகின்றார் என்று சொன்னால், உயிர்கள் எல்லாம் முத்து இன்பமே மெய்யான இன்பம் என்ற ஒரு தெளிவை பெற வேண்டும். முத்தி அடைவதே நம் இலக்கு. முத்தி என்பது விடுபடுதல், மும்மலங்களிலிருந்தும் விடுபடுதல், சிவத்தை சார்தல், சிவபிரான் திருவடியிலே கூடுதல், இதுதான் நமக்கு சிறந்த சார்பு என்ற ஒரு தெளிவான குறிக்கோள் உயிர்களுக்கு ஏற்பட வேண்டும். வாழ்க்கையிலே நமக்கு ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒவ்வொரு குறிக்கோள் வரலாம். அதாவது அந்த காலகட்டத்தோடு சரி, ஆனால் முடிவான குறிக்கோள் எதை பெற்றுவிட்டால் வேறு எதையும் பெற வேண்டிய தேவை இல்லையோ அதை பெற வேண்டும் என்பதே முடிவான குறிக்கோள். அந்த முடிவான குறிக்கோள் திருவடி சார்பையால். இப்படிப்பட்ட ஒரு கொள்கை உயிர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக உயிர்களை ஐந்தொழில்படுத்துகின்றான் பெருமான். உயிர்களை ஐந்தொழில்படுத்துவது எதற்கென்றால், முத்தி இன்பமே மெய்யான இன்பம், அந்த முத்தி பேரை அடைய வேண்டும் என்பதே நம்முடைய குறிக்கோள் என்ற ஒரு முடிவுக்கு உயிர்கள் வர வேண்டும். அந்த ஒரு பக்குவ நிலை உயிர்கள் பெறுவதற்காக உயிர்களை ஐந்தொழில்படுத்துகின்றன. ஐந்தொழில்கள் நமக்கு தெரியும், படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். இவற்றை சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், சிரோபாவம், அனுக்கிரகம் என்று கூறுவார். படைத்தல் என்பது உயிர்களை புதிதாக படைத்தல் என்று பொருள்படாது. பதியினை போல் பசுபாசம் அனாதி என்பது திருமந்திரம். சிவம் உள்ள போதே உயிர்களும் இருக்கின்றன, பாசமும் இருக்கின்றன. முப்பொருள்களும் அனாதிங்கும் போது அவன் படைத்தல்னா என்ன என்றால், முதல் காரண மாயையிலிருந்து காரிய உலகங்களை படைத்தல். உலகங்கும் போது அதுல உடம்புகளும் அடங்கும். பிரித்து சொல்ல வேண்டும் என்றால் தனு, கரணம், புவனம், போகம் இவற்றை படைத்தல். தனு என்பது உடல், கரணம் என்பது உடலில் உள்ள கருவிகள், புவனம் என்பது உலகங்கள், போகம் என்பது அந்த உலகத்திலே நாம் அனுபவிப்பதற்குரிய போகப் பொருள்கள். ஆக இவற்றை எல்லாம் படைத்துக் கொடுத்தல். உயிர்கள் முப்பொருளிலே உயிர்களாகிய நமக்குத்தான் அனுபவம் என்பது உண்டு. பாசம் ஜட பொருள், அதுக்கு அறிவே கிடையாது. அப்போ அதுக்கு அனுபவம் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதில்லை, அனுபவம் நிச்சயமா கிடையாது. பதிப்பொருள் பேரறி உடையது, ஆனால் அதற்கு அனுபவம் என்பது கிடையாது. யாதினி பெற்றதொன்று என்பான்னு கேட்கிறார் சீனிவாசர். உன்னை நான் பெற்றதுனால அந்த ஒன்றில்லாம் ஆனந்தம் பெற்றேன், யாதினி பெற்றதென்று என்பால் ஏன் கேட்கின்றார் என்று சொன்னார். இறைவனுக்கு அனுபவம் என்பது கிடையாது, அவரே இன்பப் பொருள், ஆகவே அவருக்கு எந்த அனுபவமும் கிடையாது. இன்பகணம் ஆதலினால் இல் என்பார் உமாசிவம். ஆகையினாலே நாம தான் இன்பம் வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இருக்கின்றோம், அதுல தவறே கிடையாது. இன்பம் வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு நிச்சயமா இருக்கணும். இன்பத்தெல்லாம் விரும்பக்கூடாது, எதையும் விரும்பக்கூடாது என்பதெல்லாம் உயிர்களின் இயல்புக்கு மாறான கருத்துக்கள். இவற்றுக்குதான் நாம இன்பத்தை பெற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. ஆனா எது இன்பம் என்ற ஒரு தெளிவு நமக்கு வேணும். எது இன்பம் என்பது எது? சிவபெருமானை சார்ந்து அந்த ஆனந்தமயமான அந்த சிவத்தை அனுபவிப்பதுதான் இன்பம். சிவச்சார்புதான் உயிர்களுக்கு இன்பம், அதுதான் மெய்யான இன்பம். அதற்கு உரிய வழிபாடுகளை செய்ய வேண்டும், செய்து நம்மை சிவச்சார்புக்கு தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பிறவியை வழங்கியிருக்கின்றார். சிவச்சார்பு தான் நமக்கு உண்மையான இன்பம்னா சுவாமி நமக்கு அந்த பிறவியை வழங்குறார். நேரடியா தம்மோடு நம்ம எல்லாம் இணைத்துக் கொள்ள வேண்டியதுதானே என்று சொன்னார். அதற்குரிய தகுதியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய நிலையில இருக்கு. இந்த உலகத்திலே நம்மை ஒரு நிலையான ஸ்தானத்தில் வைத்துக் கொள்வதற்கே நம்ம பல தகுதிகளை வளர்க்க வேண்டியிருக்கிறது. இல்லையா, நம்முடைய காலில் நாம நிற்பதற்கே அதுக்கே பல தகுதிகளை நம்ம வளர்க்க வேண்டியிருக்கின்றது. பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, அலுவலகம், உத்தியோகம் என்று இல்லையா, ஒரு அலுவலகம் வேலை பெறணும்னா அதுக்கே தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும்னு சொல்றாங்க. ஆகையினாலே உலகத்திலேயே நம்மளை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். நிலைநிறுத்திக் கொண்டாதான் அந்த வழிபாட்டையும் நம்ம தங்குதலையின்றி செல்ல முடியும், செய்ய முடியும். அப்போ அந்த உலகத்தில் நம்மளை நிலைநிறுத்திக் கொள்வதற்கே சில தகுதிகளை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்று நமக்கு தெளிவா தெரியும் போது, அப்ப சிவச்சாவை பெறுவதற்கும் கண்டிப்பா நாம நிறையவே தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது என்பது சந்தேகத்துக்கிடமில்லாமல் நமக்கு தெளிவாகிறது. அந்த தகுதிகளை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும்? கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ளணும்னா பள்ளிக்கூடம் போகணும், கல்லூரி போகணும் இல்லையா. பதவி உயர்வு எல்லாம் பெறணும்னா முதல்ல ஒரு அலுவலகத்துல ஏதாவது ஒரு பணியில சேரணும், அதுல பணியாற்றி அந்த அனுபவத்தை வச்சு பதவி உயர்வு பெறணும். ஒவ்வொரு தகுதியை பெறுவதற்கும் ஒவ்வொரு பேச்சினை பெறுவதற்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது. அதுபோல சிவச்சார்பு என்ற பேச்சினை பெறுவதற்கு வழிபாடு ஒன்றே நாம் செய்ய வேண்டிய பணியாகும். வழிபாட்டை செய்ய செய்யத்தான் சிவப்பேற்றுக்கு ஏற்ற முறையிலே நாம் தகுதி பெறுவோம். வழிபாடு அதுவே தவம் என்று சொல்லப்படும். பெருமானுக்கு உடலால் தொண்டு செய்தல், உடல் உள்ள இரண்டாலும் தொண்டு செய்தல், உள்ளத்தாலேயே தொண்டு செய்தல் என்று மூன்று வகையான வழிபாடுகள். இவற்றைத்தான் சரியை கிரிய யோகம் என்று சொல்வார். இந்த சரியை கிரிய யோகம் ஆகிய சிவ தொண்டுகள் தான் வழிபாடுகள். இது பெருமானிடத்தும் அவன் அடியார்களிடத்திலும் செய்யப்படுவது, குருமூர்த்திகளிடத்திலும் செய்யப்படுவது. குரு, லிங்க, சங்கமம் மூன்றும் தான் வழிபாட்டுக்குரிய இடங்கள். அது இன்னொரு சாத்திரமாகிய பண்டார சாத்திரம் அம்பலவாணி தேசியவர்கள் 10 பண்டார சாத்திரங்கள் அருள் செய்துள்ளார்கள் என்று பார்த்தோம். அதுல ஒன்று சித்தாந்த பகருடை சொன்னேன், மற்றொன்று சித்தாந்த சிகாமணி என்பது. இப்ப ஏன் அதை சொல்றேன்னா, இந்த குருலிங்க சங்கமம் இந்த மூன்று வழிபாடும் அவசியம்னு அதுல சொல்லியிருக்கிறார். குருலிங்க சங்கம வழிபாடுகள் அவசியம். இந்த மூன்று வழிபாடுகள் ஏதாவது ஒன்றை நாம் விட்டுவிட்டோம் சொன்னா நமக்கு முத்தி இல்லை. ஒரு வழிபாடு மட்டும் விட்டுட்டேன், மற்ற ரெண்டையும் சிறப்பா செய்தேன். சிங்க வழிபாடு, சங்க வழிபாடு சிறப்பா செய்தேன், குரு வழிபாடு மட்டும் விட்டுட்டேன். அது குரு வழிபாடு, லிங்க வழிபாடு செய்தேன், சங்க வழிபாடை விட்டுட்டேன். இந்த மூன்றையும் மூ உரு என்று குறிப்பிடுகின்றார். மூ உரு அம்பலவாண தேசிக மூர்த்திகள் குரு, லிங்கம், சங்கமம் மூன்றையும் எப்படி குறிப்பிடுகின்றார்கள்? மூ உரு இந்த மூ உருவில் ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டால் கூட முத்தி சித்திக்காது. மூ உருவிடத்திலும் நாம் வழிபட வேண்டும். மூ உருவே எவ்வுயிர்க்கும் முத்தி அளிக்குமாள். மூ உருவில் ஒன்று அறவே முத்தி இல்லை. மூ உருவில் ஒன்று அறவே முத்தி இல்லை. மூன்று ஏதாவது ஒன்றை விட்டா கூட முத்தி இல்லை. இந்த குருலிங்க சங்கம் மூன்றிலும் கலையாயது எது, மூன்றிலும் மிகச்சிறந்தது எது என்று சொல்லி வினாக்கள். ஏன்னா நமக்கு சிறந்தவை ஏதாவது ரெண்டு மூணு தெரிஞ்சதுன்னா உடனே அது ரொம்ப சிறந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையை நம்ம செலுத்திடுவோம். இல்லையா, செலுத்தி ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு பட்டிமன்றம் நடத்தி அணி அணியா பேசினா இல்லையா, அதுல பல விஷயங்களையும் பேசி நல்லா பொழுதுபோக்கி சிரிச்சு வச்சோம்னா அதுதான் நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. அந்த மாதிரி இப்படி பட்டிமன்றங்கள்லாம் நிறைய கேட்டதுனால இந்த இடத்துலயும் பட்டிமன்றம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அம்பலவான தேசிக மூர்த்திகள் மூவருவும் ஈசனே தானா எழலால், மூன்று உருவமே சிவம்தான். அப்புறம் வந்து அதுக்கு மேல சொல்ல என்ன இருக்கு, மூவருவும் ஈசனே தானா எழலால் உயர்வு இழிவு பேசுவதே இல்லை என பேசு. ஆகவே இவற்றுக்குள்ளே உயர்வு தாழ்வு என்பது பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று பேசுவாயாக அப்படின்னு ஆணையிட்டு இருக்கிறார். போற இடங்கள் எல்லாம் இதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு அடியார்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார். உயர்வு இழிவு பேசுவதே இல்லை என பேசுங்கிறார். பேசுவதே இல்லைன்னு முடிச்சிருக்கலாம், தான் சொல்லி முடிச்சிருக்கலாம். இது நீங்களும் எல்லாருக்கும் சொல்லி எடுத்து சொல்லுங்கள். அதனாலே மூவரும் ஈசன் தான், மூவரும் சிவமா, அடியார்களா சிவம்தான், குருவா சிவம்தான், திருக்கோயில் உள்ளிருக்கும் சிவலிங்க திருமேனியா அதுவும் சிவம் தான். மூன்று சிவம்னு சொன்ன பிறகு அவற்றுக்கு இடையில உயர்வு தாழ்வு என்பது பேசுவதற்கே வாய்ப்பு இல்லை. ஆகையினாலே அந்த குருலிங்க சங்கம வழிபாட்டை செய்து மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முறையிலே வழிபாட்டை செய்வதற்குத்தான் இந்த பிறவியை கொடுத்திருக்கின்றார். ஆகையினாலே முத்தி என்பதை குறிக்கோளாக கொண்டவர்கள் தான் இதுல வந்து நம் தம்மை முழுமையாக அர்ப்பணிக்க முடியும். அப்படி அந்த முத்தியை சொல்லும் போது சொல்றார், எள்ளப்படா இயல்பாம் இன்ப நிலை கொள்கை. எள்ளப்படா இயல்பாம் இன்ப நிலை என்று முத்தியை சொல்கின்றார். கொள்கைங்கும் போது அந்த முத்தியை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். குறிக்கோள் என்ற முறையிலே கொள்கையை சொல்லியிருக்கின்றார். எள்ளப்படா இயல்பாம் இன்ப நிலை. முத்தி என்பது ஒரு இன்ப நிலை. ஆகவே முத்தியை இன்ப நிலை என்று குறிப்பிட்டார். இன்ப நிலைகள் நிறைய இருக்குதே உலகத்துல, திருப்பமான ஒரு உணவை சாப்பிட்டால் அது ஒரு இன்ப நிலை. அவரவருக்கு விருப்பமான செயல்களில் ஈடுபட்டால் அதை இன்ப நிலையாக கருதுகின்றோம். இதுல முத்தியை மட்டும் என்ன ரொம்ப சிறப்பா இன்ப நிலைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா உலகத்திலேயே பல இன்ப நிலைகள் இருக்கும் போது இவற்றையெல்லாம் விட்டு முத்தி என்ற ஒரு இன்பம் இருக்கிறது. ஏன் சொல்லணும்னா, இந்த முத்தியாகிய இன்ப நிலை இருக்குதே இதுதான் ஒரு காலத்திலும் எள்ளப்படாது, எள்ளப்படாது, இகழப்படாது. இகழப்படாத இன்ப நிலை என்னன்னா இந்த முத்தி நிலை தான். முத்தி இன்பம் தான் ஒரு காலத்திலும் இகழப்படாது, மற்ற இன்பங்கள் இகழப்படும். ஒரு உணவுப் பொருள் பலருக்கும் விருப்பமுடையதாக இருக்கலாம், பலரும் அதை உண்ணலாம். அதிலே ஒருவர் அந்த உணவுப் பொருளை மிக அதிகமாக சாப்பிட்டார் என்று சொன்னால் அதை சாப்பிட்ட மற்றவர்களே அவனை இகழ ஆரம்பித்து விடுவார்கள். இவருக்கும் தான் பிடிக்கும், அதனால இது இப்படியா சாப்பிட்டு இருக்கிறது அப்படிம்பாரு. ஏன்னா உலகத்துல எந்த இன்பங்களையும் ஒரு அளவுக்கு தான், இதற்கு மேல சாப்பிட்டா அது இன்பத்துக்கு மாறாக துன்பத்தையும் விளைவித்து விடும் இல்லையா. பற்கள் நன்றாக உள்ள போது, வலுவாக உள்ள போது ஒருவன் தான் விரும்பி உண்ட அந்த பட்சணங்கள் எல்லாம் பற்கள் வலுவிழந்து இருக்கும் நிலையிலே அந்த பட்சணங்களை கண்டால் அதே மனிதன் அதை கண்டு அஞ்சு ஆரம்பித்து விடுவான் இல்லையா. அந்த காலத்துல சாப்பிட்டோம்யா, இப்ப வந்து சரியா வராது. அது மாதிரி இனிப்பு பதார்த்தங்களை மிகவும் விரும்பி சாப்பிட்டிருக்கலாம். பிற்காலத்திலே சர்க்கரை நோய் வந்துவிட்டால் எந்த இனிப்பை ரொம்ப விரும்பினாலும் அந்த இனிப்பை கண்டே அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் இல்லையா. இதெல்லாம் வந்து என்ன இன்பம், ஒரு காலத்துல இன்பமா தெரிஞ்சது, அப்புறம் இப்படி ஒரு உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்தா பெரிய துன்பமா எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவற்றின் மீது ஒரு வெறுப்பே கூட ஏற்படலாம். ஆகவே ஒரு காலத்தில் இன்பம் தந்த பொருள் மற்றொரு காலத்திலே வெறுக்கப்படலாம், இகழ்ந்து ஒதுக்கப்படலாம். ஆனால் ஒருபோதும் இகழப்படாத வெறுக்கப்படாத இன்பம் இருக்கிறதே, அதுதான் உண்மையான இன்பம். அப்படிப்பட்ட இன்பம் சிவபெருமான் திருவடியை சார்ந்து பெறக்கூடிய அந்த முத்தி இன்பம். ஆகவே அது எல்லப்படா இயல்பாம் இன்ப நிலை என்ற கொள்கை தர அந்த இன்பமே நமக்கு வேண்டும் என்ற கொள்கை ஏற்பட வேண்டும். அதனாலதான் திருமூலர் என்ன சொன்னார், வையகம் இன்பம் உருக அப்படின்னு பொதுவா சொல்லல. வையகம் இன்பமா இருக்கணும்னா வையகத்துல பல பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை இன்பமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா. சிலருக்கு என்னன்னா தாம பிடித்தமான பாடல்களை செல்போன்ல ஏற்றிட்டு அந்த காதல இயர்போனையும் மாட்டிட்டு பேசாம உட்கார்ந்தா போதும், இதுக்கு மேல என்னையா இன்பம் இருக்கு அப்படின்னு சொல்றான் சில பேர் இல்லையா. சில பேர் என்ன சொல்றான், தனக்கு பிடிச்ச படத்தை ஒரு 10-15 தடவை பார்க்கணும், இதுக்கு மேல என்ன இன்பம் இருக்குங்கிறான். இப்படியே ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்னு இன்பம் நினைச்சிட்டு இருக்கிறான் இல்லையா. அதனாலதான் திருமூலர் உலகம் இன்பமா இருக்குன்னா அவனுக்கு பிடிச்ச எப்படி இன்பமா இருக்கட்டும் அந்த இடத்துல சொல்லல, ஏன்னா அவையெல்லாம் உண்மையான இன்பங்கள் அல்ல. உண்மையான இன்பம் எதுவோ அதை பெற்றவர் திருமூலர், அந்த உண்மையான இன்பத்தை தான் பெற்றிருக்கின்றார். ஆகவே அவர் தெளிவா சொல்லிட்டார், உலகம்லாம் இன்பமா இருக்கணும்னு பொதுவா சொல்லாம தெளிவாக சொல்லிட்டார், நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். ஏன்னா தான் பெற்ற இன்பம் தான் உண்மையான இன்பம் என்பது அவருக்கு தெளிவாக தெரிகிறது. உலகம் வந்து எதையதோ இன்பம் நினைச்சுட்டு இருக்குது, அந்த மயக்கத்திலிருந்து உலகம் நீங்கி சிவவழிபாட்டு நெறிக்கு வந்து அதன் மூலம் என்ன செய்யணும், அந்த உலகம் நான் பெற்ற இன்பத்தை பெறணும், நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு பாரு, அதுக்கு வழிமுறையும் சொல்ற. வையகம் பெருகன்னா இப்போ ஒரு பக்குவ ஆன்மாக்கள் கேட்பாங்க இல்லையா, சாமி நீங்க இந்த மெய்யான இன்பத்தை பெற்றிருக்கீங்க, நாங்களும் பெறணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்றீங்க, அப்ப அதை பெறுவதற்கு என்ன வழிமுறை, நீங்க ஒரு வழிமுறையில போய்தான் அந்த இன்பத்தை பெற்றிருப்பீங்க, எங்களுக்கும் அந்த வழிமுறையை போதிக்க வேண்டும் அப்படின்னு திருமூலத்தை நாம பிரார்த்திப்போம் இல்லையா. அதனால அது திருவிழா அவருக்கு தெரியுது, அதனால அடுத்த அடிகள் அதான் சொல்றார், அன்பற்ற இன்பம் பெருகையு வையகம் சொன்னவர் அடுத்த அடிகள் அதான் சொல்றார். வான்பற்றி நின்ற மறைப்பொருள், அந்த மறையின் பொருளாக இருக்கின்ற பெருமான் மறைப்பொருள், மறைகளின் பொருள். அந்த இப்பு போடாம மறைபொருள் சொன்னா மறைந்திருக்கின்ற பொருள் ஆகும், இப்பு சேர்த்தம்னா மறைகளில் சொல்லப்படும் பொருள் ஆகும் இல்லையா. ரொம்ப ஜாக்கிரதையா பொருள் பண்ண வேண்டியது. இந்த மறைகளின் பொருளாக இருக்கின்ற பெருமான் அவன் எங்க வான் பற்றி நிற்கின்றான். வான் இங்க சொன்னது என்னன்னா பஞ்சபூதங்கள்ல ஒரு ஆகாயம் உண்டு, அதையும் வான் சொல்லுவோம். ஏன்னா அது எங்கும் மற்ற 4 பூதங்களையும் நிறைந்திருக்கின்றது. வான் அல்லது ஆகாயம்னு சொன்னாலே அது எங்கும் நிறைந்திருக்கின்ற ஒரு பூதம் என்பதுதான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா. இந்த நிலத்துக்கு அப்பாலும் நிறைய இடம் இருக்குது, ஆனா அந்த இடத்துல எல்லாம் நிறைந்திருப்பது இந்த வான் தான், சொல்றோம் ஆங்கிலத்தில் எங்கும் இருப்பதுன்னு. ஆனா இந்த வான் இருக்குதே இது ஜட ஆகாயம், இது ஜட ஆகாயம் என்ன, இதனுடைய இதற்கும் ஒரு எல்லை உண்டு, இதனுடைய நிறைவுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனா இதையும் தனக்குள் அடக்கி எல்லா பொருளையும் தனக்குள் அடக்கி இருக்கின்ற அறிவுமயமான ஒரு ஆகாயம் உண்டு. அறிவை ஞானம் என்பார்கள், அந்த ஞானமயமான ஆகாயம் ஞானத்தின் சித்து என்றும் அறிவை சித்து என்றும் சொல்வார்கள். சிதாகாசம், ஆகாசம் என்றாலும் ஆகாயம் என்றாலும் ஒன்றுதான். அப்படியே வடமொழியில் சொல்லணும்னா ஆகாசம், தமிழ் வழக்குக்கு ஏற்ப அதை ஆகாயம்னு சொல்றோம் இல்லையா. ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகின்னு சொல்லி அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார். தமிழ்ல இன்னொரு அருமையான சொல் வான் என்பது, வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடுனார். வான் என்பது அந்த அறிவுமயமான ஆகாயம், சிதாகாசம், சிதாகாசமாகிய பெருவெளி. அது என்னவென்றால் சிவபெருமானுடைய அந்த அளவில்லாத ஆற்றல் தான் அறிவுமயமான ஆகாயம். இந்த ஜட ஆகாயம் பஞ்சபூதங்களில் ஒன்று நமக்கு தெரியும், அறிவுமயமான ஆகாயம் சொல்றீங்களே அது என்னது அப்படின்னு சொன்னால் அது சிவபெருமானுடைய பேராற்றல், அவருடைய அறிவாற்றல். சிவபெருமானுடைய அறிவாற்றல் அதுவே சிவசக்தின்னு சொல்லப்படுது. அந்த சிவசக்தி தான் அறிவுமயமான ஆகாயம். ஏன்னா அது எங்கும் நிறைந்திருப்பதனால அதுவும் ஆகாயம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த சிவசக்தியை, அந்த சிவசக்தியை இடமாக கொண்டுதான் சிவம் விளங்குகின்றது. எனவே வான்பற்றி நின்ற மறைப்பொருள், வேதங்களின் பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவம் தன்னுடைய சக்தியின் இடமாக விளங்குகின்றது என்று சொல்கின்றார். வான்பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடில் அந்த அந்த பொருளை சார்வதுதான் உண்மையான இன்பம் இல்லையா? நான் பெற்ற இன்பம் அந்த இன்பம் தான் திருமூலர் சொல்றார். அப்ப அந்த பொருளை சார்ந்தாலவா நீங்கள் பெற்ற இன்பத்தை நாங்களும் பெற முடியும். அதை சார்வது எப்படி அப்படின்னு கேட்டா, அதை சார்கின்ற முறை எப்படின்னா சொல்லிடில் அப்படிங்கிறார். வான்பற்றி அந்த பொருளின் இயல்பு தெரிஞ்சாதான் அதை சார முடியும். எனவே வான்பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடில் ஊன் பற்றி நின்றதோர் உணர்வுறு மந்திரம். நாம இந்த ஊன் உடம்ப வச்சு அதை அந்த ஆகாயத்தை காண முடியல. இந்த ஜட ஆகாயத்தை தான் நம்ம வந்து அறிய முடியுத ஒழிய அந்த சிதாகாய சிதாகாசத்தை, அறிவுமயமான ஆகாயத்தை, திருவருள் வெளியை நம்மால் அறிய முடியவில்லை இல்லையா? அது தனக்கு ஆதாரம் இல்லாதது, ஆனால் எல்லா பொருளுக்கும் தான் ஆதாரமாக இருப்பது இல்லையா? அதான் தாய்மான சுவாமி சொல்வார், நிராலம்ப ஆலம்ப, நிராலம்ப ஆலம்ப சாஸ்வத புஷ்கல என்று சொல்லி சாந்தபத வியோம நிலையை என்று சொல்வார். வியோமங்கும் போது ஆகாயம் தான். சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலம் என்பார் சேக்கரா பெருமான். அறிவுமயமான அந்த ஆகாயம், அதை சிற்பர வியோமம்னு வேதங்கள் சொல்லும். தமிழ்ல அதைத்தான் திருச்சிற்றம்பலம் சொல்றோம். அம்பலம் என்பது ஆகாயம், சித் கூட்டல் அம்பலம் சிற்றம்பலம், தமிழ் விளக்குக்கு ஏற்ப சிற்றம்பலம். அறிவுமயமான ஆகாயம் என்றுதான் அதுக்கு பொருள். அந்த திருச்சிற்றம்பலத்திலே நடனம் புரியவர் பெருமான். ஆகவேதான் அவர் அந்த வான்பற்றி திருச்சிற்றம்பலமாகிய அந்த வான்பற்றி நிற்கின்ற மறைப்பொருள், வேதங்களின் பொருள், அதனுடைய இயல்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஊனுடம்பு கொண்டு அதனை நாம் அறிய முடியாதே என்று நாம் நினைக்கிறோம். ஆனா இந்த ஊனுடம்புக்கும் எட்டுகின்ற முறையில் மந்திர வடிவம் கொண்டிருக்கின்றார் பெருமான். ஆகவே அந்த மந்திரம் வந்து அதிலே பெருமானுடைய அருள் தங்கி இருக்கின்றது. பெருமானுடைய அந்த அருள் உணர்வு, நம் மீது பெருமான் வைத்திருக்கின்ற கருணை அந்த மந்திரத்திலே தங்கி இருக்கின்றது. அது அஞ்செழுத்து மந்திரம் என்பது அடியார்களுக்கு வெளிப்படையாக தெரியும். ஆகையினாலே அங்கே திருமூலர் அவருடைய அந்த நாமத்தை குறிப்பிடாமல் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம். உணர்வு என்பது திருவருள் உணர்வு, திரு அந்த கருணை தான், பெருமான் வைத்திருக்கின்ற கருணை தான் அந்த உணர்வு, திருவருள் உணர்வு.